الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين صدق الله وقال رسول الله صلى الله عليه وسلم لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله رواه مسلم எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் உங்கள் உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள் சேர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் குறித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜும்ஆவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதர்களே, அருளும் பரக்கத்தும் நிறைந்த ஒரு மாதத்தில் நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். அதுதான் ஷாபான். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை ஒரு பரக்கத்துக்குரிய மாதமாக, அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்துகள் அடியார்களை வந்து சேர்வதற்கான காரணிகளை உண்டாக்கிக் கொள்வதற்கான நல்ல மாதமாக, ரமலானுடைய மாதத்துக்கு முன்னாலே ரமலான் வருகிறது என்பதை நினைவு கூறுவதற்காக இந்த மாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியம் பொருந்திய மாதமாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு திருமணம் வருகிறது என்றால் அந்த திருமணத்திற்காக மக்கள் தயாராகிறார்கள். வீட்டிலே ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய அகீகாவுக்காக மக்கள் தயாராகிறார்கள். ஏன், மனிதன் தன்னுடைய கடைசி நாளை முடித்துக் கொண்டு அவன் கபருக்கு போனதற்கு பின்னால் கூட அவருக்காக வேண்டிய ஏதாவது நன்மைகளை அனுப்ப முடியாதா என்பதற்காக எத்தனையோ வகையான தயாரிப்புகளை அவருக்கு நன்மைகளை சேர்ப்பதற்காக செய்கிறார்கள். இப்படியாக பல்வேறுபட்ட தயாரிப்புகள் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமலானுக்கு முன்னாலே நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும், இந்த ரமலானுக்குரிய தயாரிப்பிலே நாம் இறங்க வேண்டும் என்பதற்காக இந்த மேலான மாதத்தை சிலாகித்து கண்ணியமான மாதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, மேற்கொண்ட தயாரிப்புகள் நடக்கிறது, ஆனால் அது சமூகத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்புகள் தான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய தயாரிப்பு என்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரமலானுக்காக எப்படி நம்மை தயாராக சொல்லுகிறான், அந்த ரமலானிலே நாம் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டு பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதனுடைய தலைப்பினுடைய ஒரு பாகமாக அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறது. ஒன்று, ரமலானை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம், ஆனால் ரமலான் நம்மை எப்படி எதிர்பார்த்திருக்கிறது, அந்த ரமலானுக்குள்ளே நுழைவதற்கான தகுதி நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா பார்க்கிறான் என்பதை இந்த தலைப்பாக கொண்டு நம்முடைய ஜும்மா அன்பார்ந்தவர்களே, அந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தினுடைய தலைப்பிலே இன்று நாம் ஒரு ஜும்மாவை பார்க்கலாம். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில ஏவல்களை நமக்கு சொல்லும் போது, அந்த ஏவல்களை வலியுறுத்தும் பொழுது, அந்த ஏவல்களை நமக்கு கட்டளையாக்கும் பொழுது, அதற்கு அல்லாஹு தஆலா சில விதிமுறைகளை அல்லாஹ் சொல்லுவான். ஒருவருக்கு தொழுகை நோன்பு போன்ற விஷயங்கள் கடமையாகுவதாக இருந்தால், அவருக்கு ஒரு வயதெல்லை இருக்கிறது, மனோநிலை இருக்கிறது, உடல் தகுதி இருக்கிறது, அதுபோல திருமணம் என்று வந்தாலும் அவருக்கு ஒரு வயதெல்லை இருக்கிறது, உடல் தகுதி இருக்கிறது, பொருளாதார வலிமை இருக்கிறது, இப்படி என்றால் ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, இப்படி பல்வேறுபட்ட கடமைகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் பணத்தை வலியுறுத்துவதாக இருந்தாலும், உடல் சார்ந்த கடமைகளை சொல்வதாக இருந்தாலும், அதற்கு காலங்களையும் அதற்கான விதிமுறைகளையும் நாம் பார்க்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, சில விடயங்களை அல்லாஹ் விளக்கலாக சொல்லியிருக்கிறான்.
தடையாக சொல்லியிருக்கிறான். அதன் பக்கமாக நாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவைகளையெல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவனுடைய எச்சரிக்கையினுடைய கனமான அந்த கருப்பொருள் எங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். அதில் ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, இந்த சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கும், சமூகத்தை அகல பாதாள அழிவின் பக்கமாக இழுத்து கட்டி இழுத்து செல்லுகின்ற ஒன்றுதான் வட்டி என்பது. இது நாம் எத்தனையோ மிம்பர் மேடைகளிலே கேட்டிருக்கலாம். அதற்காக தனிப்பட்ட விலையிலே புத்தகங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசாத மக்களே இருக்க மாட்டார்கள். வட்டி என்றாலே ஒரு சாதாரண உள்ளத்திலே ஒரு ஓரத்திலே சாதாரண கடுகு பிரமாணம் ஈமான் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதரும் அதன் தாக்கத்தை உணர்ந்து உடலெல்லாம் அதனுடைய தாக்கம் மின்சாரம் போல் பாய்ந்துதான் அவன் அவருக்கு பின்னாலே நிதானம் அடைகிறான். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு அல்லாஹ்வுடைய தடையாகத்தான் அல்லாஹு தஆலா வட்டியை சொல்லியிருக்கிறான். மோமின்களுடைய உள்ளங்களிலே மோமின்களுடைய உணர்வுகளிலே அதனுடைய தாக்கங்கள் வெகுவாக இருக்கிறது. ஆனால் நாம் சமூகத்திலே இதனுடைய பிடியிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம்? இது எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எத்தனையோ விடயங்களிலே பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது? இங்கிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கிருந்தே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்மிலே 50 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம், 60 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம், 70 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே இந்த பஜார்களிலே அல்லது பொருளாதார அடிப்படைகளிலே ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள், ஒரு காலத்தில் அவர்களுக்கென்றே ஒரு தனிப்பட்ட இடத்தை எடுத்துக் கொண்டவர்கள், அவர்கள் இந்த கொடூரமான இந்த நோயில் விழுந்ததனால் இன்று எப்படி அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். சில நேரங்களில் அவர்களும் இன்று உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களின் பிள்ளைகளும் இன்று உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளுக்கு என்ன ஆகியிருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் பஜார்களிலே அவர்கள் வைத்திருந்த கடைகளுக்கு என்ன ஆகியிருக்கிறது என்று பாருங்கள். நிறைய நிலபுலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள், அவைகளெல்லாம் எப்படி சுக்குநூறாக துண்டு துண்டாக உடைக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தில் ஏற்படுகின்ற நிலைகள், உலகத்தில் ஏற்படுகின்ற நிலைகள். அல்லாஹ் குர்ஆனிலே மரணத்தின் பின்னாலே ஏற்படுகின்ற அந்த நிலையை உலகத்திலேயே அல்லாஹு தஆலா காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே உலகத்திலே சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே வட்டியோடு தொடர்புடையவர்கள், வட்டியோடு கொடுக்க வாங்க செய்தவர்கள், வட்டியின் ஊடாக தங்களுடைய வருமானங்களை பெருக்கிக் கொண்டவர்கள், வட்டியின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே லாபம் தேடலாம் என்று வட்டியை சும்மா சர்வசாதாரணமான அல்லாஹ்வின் மீது தடை என்று நினைத்தவர்கள், அவர்கள் கியாமத்திலே எப்படி எழுப்புவார்கள் தெரியுமா? யக்கூமூன், அவர்கள் எழுப்புவார்கள். இல்லா கமா யக்கூமுல்லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். உலகத்திலே பைத்தியம் பிடித்த ஒரு மனிதன், உலகத்திலே மூளை கோளாறு ஏற்பட்ட ஒரு மனிதன், உலகத்திலே நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் பேசி தாக்கு பிடித்த ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் தடமாடுகிறானோ, உலகத்தில் எப்படியெல்லாம் ஓடி செல்கிறானோ, அவனுடைய உடல் வெடித்திருக்கிறது, ஆனால் அவனுடைய உள்ளுணர்வுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கக்கூடிய சைத்தானுடைய அட்டகாசம் பலம் வாய்ந்த 5-6 ஆண்களை தட்டிவிட்டு அவன் ஓடக்கூடிய அளவிற்கு, அவர்களை பறித்துக் கொண்டு அவன் தன்னுடைய வேலைகளை செய்து முடிக்கும் அளவிற்கு அவனுடைய உடலையே சைத்தானின் வலிமை புகுந்து அவன் தடமாறுவதைப் போல நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களின் சன்னிதானத்திலே அவன் தடமாறுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது கியாமத்து வரை சென்று நாம் பார்க்க தேவையில்லை. உலகத்திலே பாருங்கள், வாகனம் வட்டியிலே ஓடுகிறது, கடை வட்டியிலே ஓடுகிறது, ஓடி என்று செல்லக்கூடிய ஒன்று சர்வ சாதாரணமாக உம்மத்திலே ஆக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய நிலையை பாருங்கள், அவனுடைய முடிவை பாருங்கள். பஜாரிலே 2 மணி ஆகிவிட்டால் ஒரு கூட்டம் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல தெரிகிறார்கள். அந்த கடைக்கு ஓடுகிறார்கள், இந்த கடைக்கு ஓடுகிறார்கள், என் செக்கை பாசாக்கி விட வேண்டும் அல்லது உரிய நேரத்திலே வங்கிக்கு தள்ளி போட வேண்டும் என்பதற்காக. எப்படி தெரிகிறார்கள் என்றால், ஒரு மகத்தனுடைய மைதானத்தை நம்முடைய பஜாரிலே பார்க்கலாம், அங்கு தடமாறுவார்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு முன்னாலே அல்லாஹ் இங்கே ஒரு செம்பல் காட்டுகிறான். இவர்கள் எல்லாம் ஓடியோடு தொடர்புள்ளவர்கள், ஓடியோடியே தெரிகிறார்கள். அன்பானது சாதாரணமான ஒன்று அல்ல. எனவே ரமலானுக்கு நாம் தயாராகுவது என்பது ஊடு கழுவி விட்டால், இப்பே சிலர்கள் இருக்கிறார்கள் 10 கிலோ அரிசி மூடைகள் 100 இப்பயே ஆர்டர் பண்ணி விட்டார்கள். ஏனால் ஏழைகளுக்கு கொடுக்கணுமாம். அவர்கள் வியாபாரத்தை திரும்பி பார்ப்பது கிடையாது. அவர்கள் தங்களுடைய பெங்குடைய தொடர்புகள் எப்படி இருக்கிறது என்று அதை சற்றேனும் சிந்தித்தேனும் அவர்கள் யோசனை செய்து பார்ப்பது கிடையாது. ஆனால் இப்பொழுது அரிசிகளுக்கு, பெரித்த பழங்களுக்கு, குடும்பங்களுக்காக பொட்டலம் பொட்டலமாக கிழங்கு பருப்பு சீறி கொடுப்பதற்காக எல்லாம் நம்முடைய சமூகத்தில் சிலர்கள், எல்லோரும் அல்ல, இதிலே சிலர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்கள், வெளியிலே அவர்கள் ஏதோ தங்களுடைய பொருளாதாரங்கள் சரியாக இருப்பது போல காட்டிக் கொள்கிறார்கள். அதனுடைய பகிரங்கமான அதனுடைய உண்மையான நிலை அல்லாஹு தஆலா கியாமத்திலேயும் காட்டுவான், அல்லாஹ் உலகத்திலேயும் காட்டுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் கூப்பிடுகிறான், என்னோட யுத்தம் செய்ய வருகிறாயா? என்னோட யுத்தம் செய்ய உனக்கு முடியுமா? சாதாரணமான ஆளல்ல அன்பார்ந்தவர்களே. மனிதர்களோடு மனிதர்கள் இழைப்பது போல அல்ல, உலகத்தை படைத்து ஆளுகின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கூப்பிடுகிறான், என்னோடு யுத்தம் செய்ய வருகிறாயா? வட்டிகளை கை வைப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு ரூபாய் அல்லது ஒரு தீனார், ஒரு திருகம், ஒரு ரியால், ஒரு டாலர், ஒரு மனிதன் வட்டியோடு தொடர்பு வைப்பதானது தன்னோடு தன்னை உலகத்திலே பெற்றுக் கொண்டிருந்த தன்னுடைய தாயோடு 36 தடவைகள் விபச்சாரம் செய்வதை விட கொடூரமானது என்று சொன்னார்கள். விபச்சாரம் என்பதை அன்பார்ந்தவர்களே, மகரம் இல்லாத அந்நிய பெண்களோடு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்களோடு ஏற்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய அந்த தீய உறவை அல்லாஹு தஆலா தன்னுடைய தாயோடு இணைத்து அல்லாஹ் உலகத்துக்கு மக்களுக்கு சொல்லுகிறான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு கொடூரமான ஒன்றாக இருக்கிறது. ஆக நாம் ரமலானுக்கு தயாராகுவதற்கு ஊடு கழுவுவதல்ல, ரமலானுக்கு தயாராகுவதற்கு இப்பவே நம்முடைய பெண்கள் அங்காள மண்ணி கொச்சிட்டு அதெல்லாம் போட்டு இடிப்பதற்காக தயாராகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பொருளாதாரங்களை திரும்பி பாருங்கள். அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறான், என்னோட யுத்தம் செய்ய வாயில் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியாகத்தான் என்னுடைய வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படியாகத்தான் என்னுடைய தொழில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பார்களே, ஆகக்கூடினால் 4 அல்லது 5 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட நம்முடைய கிராமம் தான், நம்முடைய பிரதேசம் தான் இந்த வெளிகமை என்பது. இங்கிருந்து 24 கிலோமீட்டருக்கு அங்காலே தான் ஒரு முஸ்லீம் கிராமத்தை பார்க்க முடியும். இங்காலே 17-18 கிலோமீட்டருக்கு அங்காலே தான் ஒரு முஸ்லீம் கிராமத்தை பார்க்க முடியும் இந்த கடலோர பிரதேசங்களிலே. அதுபோல எங்காலே வெளிப்பீட்டுக்கு அங்காலே எத்தனையோ பல 100 கிலோமீட்டருக்கு அங்காலே சிலவரை சில கிராமங்கள் இருக்கிறது. அப்படி இப்படியாக அன்பார்ந்தவர்களே, சுத்தி வர மாற்று மனிதர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய ஏழை சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய நாம் இங்கு எத்தனை டெங்கு இருக்கிறது? கிட்டத்தட்ட 8 அல்லது 9 டெங்குகள் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு நாளும் காலையிலே போய் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, யாருடைய செக்குகள் கூட ரிட்டன் ஆகி இருக்கிறது, யார் கூடுதலாக ஓடி பாஸ் பண்ணும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். ஓடியும் கூட இந்த செக் பாஸ் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு வீதாசாரங்களை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அதிகமாக நீங்க போய் பாருங்கள், அங்க இருக்கக்கூடிய மேனேஜர்களிடத்தில் கேளுங்கள், முஸ்லீம்களுடைய கோள்களின் ஊடாகத்தான் அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. அதை நிறுத்துங்கள், இதை போடுங்கள், அதை நிப்பாட்டுங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று நம்முடையவர்கள் தான் அன்பாவே. எந்த வட்டியை இஸ்லாம் கொடூரமாக சொல்லுகிறதோ, எந்த வட்டியை இஸ்லாம் மிக பயங்கரமான பாவம் என்று சொல்லுகிறதோ, உலகிலே உன்னை அழிப்பதற்கான தீயில் நீ வெந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறதோ, அன்பாக பகிரங்கமாக நெருப்பில் பாய்வதற்கு, பகிரங்கமாக ஆழ்கடலில் பாய்வதற்கு சமனானதான் ஒரு மனிதன் வட்டி என்று தெரிந்திருந்து மயிலை கையளிப்பது. ஆக அன்பார்களே, இப்படி எல்லாம் நம்முடைய சமூகம் சென்று கொண்டு அன்பார்களே, இந்த மேலான ரமலானை எப்படி நாம் வரவேற்பது? நம்முடைய உமாவுடைய பேரிலே, நம்முடைய வாப்பாவுடைய பேரிலே, மரணித்த நம்முடைய நெருங்கிய உறவினர்களுடைய பேர்களிலே எல்லாம் இஃப்தார்கள் செய்யப்படுகிறது. பள்ளிகள் எல்லாம் களை கட்டி இருக்கிறது. பிந்தின பத்தி என்றால் அன்பாண்டு நம்முடைய பிரதேசத்தை பொறுத்தவரையிலே நாம் மிக களை கட்டிய ஒரு இஃப்தாருடைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அங்கெல்லாம் பயன்படுத்தப்படக்கூடிய நம்முடைய வியாபாரிகளுடைய பணங்கள் இந்த வெங்கிலே ஏதோ ஒரு வகையில் வட்டியோடு இருக்கும் என்றிருந்தால், ஏதோ ஒரு வகையில் வட்டியோடு தொடர்புள்ளதாக இருக்கும் என்றால், அதனால எல்லோரும் வட்டிக்கு விருப்பமானவர்கள் நாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த பாவத்தை அல்லாஹ் நிர்பந்தமான நிலையிலும் உனக்கு செய்வதற்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வட்டியிலே நிர்பந்தம் என்ற ஒன்று கிடையாது, வட்டியிலே நிர்பந்திக்கப்படக்கூடிய சூழல் என்ற ஒன்று கிடையாது. அது கைவிட வேண்டிய ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, அதிலே முடியாது. எப்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கின்ற உறவில் 3வது ஆண் பகிர்ந்து கொள்ள முடியாதோ, அதுபோன்ற இந்த வட்டியோடு உள்ள விடயத்திலே அன்பார்ந்தவர்களே, அதுல எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. மரணம் வரை மனிதன் போக இருக்கிறது, அதனால் வட்டியை தவிர்த்து கொண்டால் மரணத்தை தவிர்த்து கொள்ளலாம் என்றால், அந்த வட்டியையும் மனிதன் தவிர்த்து கொண்டு மரணத்தை தழுவிக்கொள்ள வேண்டிய அளவிற்கு அல்லாஹு தஆலா பயங்கரமான எச்சரிக்கையாக சொல்லுகின்ற ஒரு பாவம் என்றால் மனித பொருளாதார தலையீட்டில் அது வட்டியாகத்தான் இருக்கிறது. இதை அல்லாஹ் ரொம்ப கொடூரமாக சொல்லுகிறான். இதனுடைய தண்டனைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்திலே ரொம்ப கொடூரமாக சொல்லியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நான் மிஅராஜுடைய தினத்தில், அதாவது இந்த விண்ணுலக யாத்திரை என்ற விண்வெளி பயணத்திலே நான் இருந்தேன். அப்பொழுது எனக்கு சொர்க்கமும் நரகமும் மாறி மாறி காட்டப்பட்டது. நான் சொர்க்கத்திலேயும் பல மனிதர்களை பார்க்கிறேன், நரகத்திலும் பல மனிதர்களை பார்க்கிறேன். அந்த நரகத்திலே நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன். அந்த மனிதன் எப்படிப்பட்ட வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதைத் லைலத்தன் உஸ்ரிய பி அலா கௌமின் புத்துனுகும் கல்புயூர். நான் ஒரு சமூகத்துக்கு பக்கத்திலே நடக்கிறேன். அந்த சமூகம் எப்படி அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்களுடைய வயிறுகளை அல்லாஹு தாலா பெரும் பெரும் வீடுகளைப் போல அல்லாஹ் பெருப்பித்து வைத்திருக்கிறான். அது எனக்கு எப்படி தோற்றம் அளிக்கிறது என்றால், ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இங்கிருந்து பார்க்கும் பொழுது அங்குள்ளவர்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ, அதுபோல எனக்கு அந்த மனிதனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அங்கே நான் பார்க்கிறேன், அதிலே பெரும் பெரும் பாம்புகள் கல்புயூத் சீகல் ஐயாத், அங்கே பெரும் பெரும் பாம்புகள் எழுந்து கொண்டிருக்கிறது. என்னை இந்த பயணத்தில் அழைத்து செல்கின்ற என்னுடைய வழிகாட்டியான ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், யா ஜிப்ராயில் மன் ஹாவுலாயி, இவர்களெல்லாம் யார், இவர்களுடைய வயிறுகள் இவ்வளவு பெரிதாக ஆக்கப்பட்டிருக்கிறதே, அந்த வயிறுகளுக்குள்ளே பாம்புகள் நெறித்து நடமாடி கொண்டிருக்கிறதே, இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் யார் என்று நான் கேட்டேன். எனக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் தான் உலகத்தில் வாழும் போது வட்டி என்று தெரிந்திருந்தும் அந்த வட்டியோடு தொடர்பு கொண்டவர்கள், அந்த வட்டியோடு தொடர்பு கொண்டு அதனுடைய வருமானத்தை சாப்பாடாக உண்டவர்கள், உண்ண கொடுத்தவர்கள், உடுத்தியவர்கள், வாழ்வின் பல்வேறு தேவைகளை அதன் வருமானங்களின் ஊடாக தெரிந்திருந்தும் நிதர்சனமாக விளங்கியிருந்தும் அதனுடைய எச்சரிக்கைகள் அவர்களின் காவிரவரை சென்றிருந்தும் இவர்கள் அலட்சியமாக நடந்தவர்கள் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்போது இருக்கிற கஷ்டத்தை தீர்த்துக் கொள்வதற்காக, அப்போது இருக்கின்ற கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்காக என்னுடைய மனைவியுடைய அழுத்தம் தாங்க முடியவில்லை, எப்படியும் வீடு கட்டியே ஆக வேண்டும் என்பதற்காக என்னுடைய மனைவியுடைய அழுத்தம் தாங்க முடியவில்லை, இப்படித்தான் என்னுடைய மகளுடைய திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக யாராவது இந்த மடத்தனமான இந்த அறிவீனமான இந்த அறிவில்லாத இந்த செயலிலே ஈடுபடுவார்களே ஆனால் அவர்களின் முடிவுகளை ரசூலுல்லாஹ் ரெண்டு விதமாக குர்ஆனினூடாக அல்லாஹ்வும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸினூடாகவும் தெளிவாக சொல்லுகிறார்கள். ஒன்று, உலகத்திலே அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல நீங்கள் காண்கிறீர்கள், அதுபோல கியாமத்திலும் காணுவீர்கள். அன்பான தடமாற்றத்திற்கு அல்லாவிடத்திலே எந்த விதமான ஈவு இறக்கமும் இருக்க மாட்டாது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதுபோல அவர்கள் கியாமத்துடைய நாளையிலே அவர்களின் வயிறுகள் இப்படியாக பெருப்பிக்கப்பட்டு இவ்வளவு தூரமுடைய வயிறுகள் பெரிதாக்கப்பட்டு அங்கெல்லாம் இவர்கள் அநீதிகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் மரணத்தின் பின்னால் நாம் சந்திக்க இருக்கின்றவர்கள். மரணத்துக்கு முன்னாலே இவர்கள் எதை சந்திப்பார்கள்? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நாம் அழிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்மை எல்லாம் படைத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிற ரப்பு சொல்லுகிறான், நாம் அழிப்போம். எப்படி வியாபாரங்களை நாம் வளர்க்கிறோமோ, ஹலாலான வியாபாரத்தினூடான சம்பாத்தியங்களிலே நாம் மன நிறைவுகளை மனிதர்களின் உள்ளங்களிலே போடுகிறோமோ, அதுபோல நாம் வட்டியினூடாக இவர்களை அழிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அழிக்க வேண்டும் அல்லா, அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கடமைகளிலே மக்கள் உதாசீனம் செய்வார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் விட்டு செல்லுகின்ற பிச்சளங்கள் பூமிக்கு மேலால் பிச்சு எடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா கொஞ்சம் செல்வந்தர்களைப் போல நடமாட விடுவான், அதற்கு பின்னாலே அவர்கள் கையேந்துவார்கள், அவர்களுடைய கடைகள் இருட்டு வீடுகள் போல இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அந்த பெற்றோர்கள் இந்த மாதிரியான விடயங்களிலே கை வைத்து அந்த கடைகளை அவர்கள் பெரிதாக ஆக்கிக் கொள்ள, அந்த கடைகளிலே நிரப்பமான பொருட்களை போட்டுக் கொள்ள, மற்றவர்களுக்கு நிகரான செல்வங்கள் என்று தன்னை சமூகத்தில் காட்டிக் கொள்வதற்காக எந்த கடைகளிலே வட்டியை கொண்டு போய் தெளித்தார்களோ அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய பிச்சளங்கள் அந்த கடைகளை இருட்டு காம்பரைகளைப் போல காணுவார்கள், செழிப்பாக்க நினைப்பார்கள், அல்லாஹ் செழிப்பாக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, எது நாம் சொல்லுகின்ற கருத்து அல்ல, குர்ஆனும் ஹதீஸும் இதை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் வட்டியை அல்லாஹ் அவ்வளவு கொடூரமாக சொல்கிறான், நான் அழிப்பேன் என்கிறான், என்னோடு யுத்தம் செய்ய வருகிறவா என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். யாருக்கு அன்பார்ந்தவர்கள், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய முடியும்? எனவே நாம் நம்முடைய கடந்த நாட்களுடைய நாம் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ரமலான் முன்னோக்கி வருகிறது, என்னுடைய பாதையில் நான் நடந்து எப்படி சென்றிருக்கிறேன், இப்பொழுது ரமலானுக்குள்ளே நான் நுழையப் போகிறேன், நுழைவதற்கான தகுதிகளை நான் ஏற்படுத்தியிருக்கிறேனா, என்னுடைய பொருளாதாரம் நான் இஃப்தார் செய்வதற்கும் மற்றவர்களுக்கு இஃப்தார் செய்விப்பதற்கும் என்னுடைய மனை மக்களுக்கு இஃப்தார் செய்ய வைப்பதற்கும் என்னுடைய பொருளாதாரம் தகுதியுடையதாக இருக்கிறதா? அன்பாகவே நம்முடைய சமூகத்திலே, அதிலும் குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்த நம்முடைய இந்த பிரதேசத்திலே மக்கள் எல்லோரும் ரமலான் என்றால் அதை உயிரிலும் மேலாக நினைக்கிறார்கள். அதனுடைய இஃப்தாரை உயிரிடம் மேலாக நினைக்கிறார்கள், அதனுடைய பகலை உயிரிடம் மேலாக நினைக்கிறார்கள். அன்பாளரே, நாம் தயவாக கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், உங்களுடைய தீய வருமானத்தினூடாக இரையற்றம் கலந்த மக்களை நோக்கி வைக்க வைக்காதீர்கள், இரையற்றம் கலந்த மக்களை தகர்த்து வைக்காதீர்கள், இரையற்றம் கலந்த மக்களுக்கு உணவுகளை சாப்பிட கொடுக்காதீர்கள். ஹஜ்ஜா என்ற போர்வையிலே நோன்பு பங்கீடு என்ற போர்வையிலே நோன்பிலே நாம் கொடுக்கக்கூடிய நாளாந்த அதாவது வருடாந்த அவர்களுடைய ஹஜ்ஜாவின் அடிப்படையிலே உங்களுடைய கேடுகட்ட இந்த வருமானத்தில் ஏழைகளுடைய நல்ல மக்களுடைய இரையற்றம் கொண்டவர்களுடைய வீடுகளை அசிங்கப்படுத்தாதீர்கள் என்று நாம் கேட்டுக். ஏனென்றால் நாம் சில கடைகளோடு தொடர் வைத்திருக்கிறோம், அந்த கடைகளிலே சொல்வார்கள், சென்ற நோன்பிற்கு முந்தின நோன்பு எங்களிடத்தில் அரிசி எடுத்து சென்றவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்கல்ல, மக்களுக்கு கொடுப்பதற்காக, தன்னை ஒரு கொடையாளி என்று காட்டுவதற்காக, தன்னை இந்த ஏழைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நண்பனை கொடுக்கின்ற நல்லவர்கள் என்று தன்னுடைய பெயரை பட்டியலிட்டுக் கொள்வதற்காக அவர்கள் கொடுத்த அரிசியினுடைய அன்றைய தினம் இன்னும் இருக்கிறது. அதனாலே சிலர்கள் நோன்பிற்கு அரிசி இருப்பதையே சில கடைகளிலே விட்டுவிட்டார்கள். இது நாம் நம்முடைய பஜாரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நாம் நோன்புகளை வரவேற்க தேவையில்லை. நம்முடைய பணத்தின் மீது, நம்முடைய வருமானத்தின் மீது, நம்முடைய தேவையை பூர்த்தியாகின்ற இந்த பொருளாதாரத்தின் மீது அப்படி இந்த ஏழைகள் தேவையுடையவர்களும் அல்ல. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் வட்டியோடு தொடர்புடைய நாம், வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிற நாம் குறிப்பாக நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், இந்த ஓடி என்பது அன்பார்ந்தவர்கள் உங்களை அழிப்பதற்காக உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்றுதான். நம்முடைய வியாபாரங்களை சின்னாபின்னப்படுத்தி, நம்முடைய வியாபாரங்களை அழித்து, நம்முடைய பஜார்களை இல்லாதொழித்து, நம்முடைய பொருளாதாரங்களிலே நதிகளை கலந்து அன்பார்ந்தவர்களே, நம்மை வீழ்ச்சியுடன் செய்வதற்காக உலக அடிப்படையில் ஒரு திட்டம் தீட்டப்பட்ட ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே இந்த ஓடி என்பது. ஆக அதனாலே இவைகளோடு தொடர்புள்ளவர்கள், இதிலே தொடர்புள்ளவர்கள் இந்த ரமலானில் நுழைய தகுதி உள்ளவர்களாக நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவர்கள் இவர்களிடத்திலே ரமலான் வரும், ஆனால் ரமலானிடத்திலே இவர்களால் போக முடியாது. இவர்களிடத்திலே சகர் வரும், சகரிடத்திலே இவர்களால் போக முடியாது. இவர்களிடத்திலே ஆயிரக்கணக்கான இஃப்தார்கள் வரலாம், ஆனால் இவர்களுக்கு இஃப்தாரிடத்திலே போக முடியாது. அந்த தகுதிகளை இவர்கள் உலகத்தில் உண்டாக்கி கொள்ளவில்லை. அதனாலேதான் வட்டியோடு தொடர்புள்ள இந்த விடயங்களை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை சாப்பிடுபவர்கள், வட்டியை சாப்பிட கொடுப்பவர்கள், தன்னுடைய மனைவி, மக்கள், தனக்கு கீழே பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வட்டியை சாப்பிட கொடுப்பவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாபம் உண்டாவதாக. அன்பாவது சாபம் என்றால் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய பிள்ளையை நாசமா போவாயாக, அழிந்து போவாயாக என்று சொல்வதை விட பன்மடங்கு கொடூரமானது மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம். அந்த சாபம் அபூஜஹிலுக்கு விடப்பட்டது. இதே வாயினால் ரசூலுல்லாஹ் அந்த சாபத்தை உத்பாவுக்கு விட்டார்கள், சைபாவுக்கு விட்டார்கள். உலகத்திலே இஸ்லாத்தின் பகிரங்க எதிரிகளான இவ்வளவு பெரிய தலைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாபம் தான் உலகத்தில் அழித்து ஒழித்தது என்றால் வட்டியோடு தொடர்புள்ளவர்களுக்கும் அந்த கண்ணியமான நாவினால் சாபம் இட்டிருக்கிறார்கள். வட்டியை சாப்பிடுபவர்களுக்கும் அந்த சாபம் இட்டிருக்கிறார்கள். வட்டியோடு அன்பார்ந்தவர்களை தொடர்புள்ளவர்களுக்கும் அந்த சாபம் இட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சாபம் அந்த வழியிலே சுத்தி கொண்டு நிற்கும். யாரெல்லாம் அதோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்களோ, யாரெல்லாம் அதிலே தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒன்று நேரடியாக அவர்களை, இல்லை என்றால் அவர்கள் விட்டு செல்லுகின்ற அவர்களுடைய பெயர்களை உச்சரிப்பதற்காக எந்த வாழ்த்துக்களை பூமியின் மேற்பரப்பில் விட்டிருக்கிறார்களோ அந்த நெருப்பு அவர்களை சுடாமல் விட்டதே இல்லை, விடவும் கூடாது. ஏனென்றால் மக்கள் அதை சுண்ணத்தாக எடுத்துக் கொள்வார்கள். வட்டியிலே ஒரு மனிதன் மிதக்கிறான், பகிரங்கமாக வட்டியோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறான், அவன் வாழும் வரை உலகில் எந்த பொருளாதார நெருக்கடியும் இல்லாமல் வாழுகிறான், அவனுடைய அடுத்த தலைமுறையும் எந்த நெருக்கடியும் இல்லாமல் வாழுகிறது என்றால் மக்கள் அதை சுண்ணத்தாக எடுத்துக் கொள்ள மாட்டார்களா? அவரும் வட்டியோடு வாழ்ந்தார், அந்த வட்டி பணத்தில் இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள், எனவே அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நெருக்கடியும் ஏற்படவில்லை. நாம் செய்தால் என்ன என்று மக்கள் உணரக்கூடாது என்பதற்காக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பல கண்டனங்கள் இருக்கிறது, அது பல தலைமுறைகளின் பின்னணியை தான் தாக்கும். ஆனால் அல்லாஹ் இந்த வட்டியை அடுத்த தலைமுறைக்கு அதன் தாக்கத்தை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். ஒன்று, வட்டியோடு தொடர்புள்ளவர் இந்த உலகத்தில் அதற்கான சரியான தண்டனையை பெறுவார். அப்படி ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய பிடியில் அல்லாஹ் தட்டு தாமதமாக்கி விட்டாலும் கூட அடுத்த பிடி அவர்களுடைய குடும்பங்களின் மீது இருக்கும். நம்முடைய பஜார்களை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பஜார்களிலே ஒரு காலங்களிலே கடைகளை எப்படி வைத்திருந்தார்கள், எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த வட்டியோடு தொடர்புடையதன் கூடாக என்ன ஆகிவிட்டார்கள். வாகனங்களா? அது திடீரென எடுத்து வாகனங்கள் ஓடினார்கள். வாகனம் திடீரென ரோட்டு கிடைக்கப்பட்ட அதே வேகத்தில் அல்லாஹு தாலா முகம் குப்புற தள்ளினான். இன்று இன்று ஊரிலும் கூட இல்லாத அளவிற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வட்டியோடு தொடர்புள்ளவர்களை கடல் கடந்து தூக்கி வீசி இருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் நிதர்சனமானது, நிஜமானது, நம்முடைய கண்களுக்கு மிக தெளிவாக தெரியக்கூடியது. இதற்கு வெளியில இன்னும் உள்ளு கண்ணாவுடைய ஒரு தண்டனை இருக்கிறதே, அல்லாஹ் குடும்பங்களுடைய சந்தோஷங்களை உண்டு பண்ண மாட்டான். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், யார் வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்களோ அந்த வட்டியை சமூக அந்தஸ்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னை சமூகத்தில் மதிக்க மாட்டார்கள் என்பதற்காக, என்னை பள்ளிகளை நிர்வாகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக, அல்லது நல்ல சதைகளுக்கு என்னை அழைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக, மதரசாக்களில் கொடுக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட அந்த பொருட்களுக்காக வேண்டி என்னையும் ஒரு ஆளாக சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக யார் மறைத்து மறைத்து செய்கிறார்களோ அதை போலவே அல்லாஹு தாலா நான்கு சுவர்களுக்குள்ளே வைத்து இவர்களின் குடும்பங்களுக்குள்ளே சோதனைகளை ஏற்படுத்தி தண்டனைகளை அவர்கள் மீது இறக்குவான். எந்த சமூகம் அல்லாஹ் கொடுத்த பொருளை, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததே என்று நன்றி உணர்வோடு பார்த்து ஏழைகளை அதை பங்கிலே சேர்த்துக் கொள்ளவில்லையோ, உரிய சக்காத்துகளை நிறைவேற்றி உண்மையான தேவையுடன் இணம் கண்டதன் பின்னாலே அவனுடைய தேவையை சதக்காக்களின் ஊடாக பூர்த்தி செய்யும் நன் மனம் கொண்ட செல்வந்தர்கள் பூமிக்கு மேலே உருவாகவில்லை என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் கண்டிருக்காத, மனித சமூகம் கேள்விப்பட்டிருக்காத, உங்களுடைய முன்னோர்கள் கற்பனையிலும் சிந்தித்து பார்த்திருக்காத பயங்கரமான நோய்களை அல்லாஹ் உண்டாக்குவான். முன்னோர்களும் இதற்கு பின்னால் உள்ளவர்களும் கண்டுகொள்ளாத பஞ்சத்தை அல்லாஹ் பூமிகளை அறிமுகம் செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். இதே விடயத்தை ரசூலுல்லாஹ் வட்டியோடு தொடர்புபடுத்தி சொன்னார்கள். வட்டியோடு தொடர்புள்ளவர்கள் இருப்பார்களே ஆனால் அந்த சமூகத்தில் தீராத நோய்கள், இனம் காண முடியாத நோய்கள், அல்லது சிகிச்சை செய்யும் மாற்ற முடியாத நோய்கள், இப்படியாக அன்பார்ந்தவர்களே இதுவும் பஞ்சமும் உலகத்திலே ஒன்று சேரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே இந்த வட்டியோடு நாம் நினைக்கலாம், மாஷா அல்லாஹ் எனக்கு கடை கிடையாது, நான் சாதாரணமான ஒரு உத்தியோகத்தை தான், என்னுடைய சம்பளம் வெறும் 25,000 இருக்கிறது, எனக்கும் வட்டிக்கும் என்ன தொடர்பு இருக்க போகிறது? அன்பார்ந்தவர்களே, இங்கு பாருங்கள், எல்லா இடத்திலும் இந்த கார்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கார்டுகள், அதாவது எல்லா பேங்குகளிலும் விசா கார்டுகள், இது போல பணங்களை உடனடியாக பெற்றுக் கொள்வதற்கான அந்த ஏடிஎம் கூடாக நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய பண பரிமாற்றம். இதுல உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் பணத்தை போடுவாரே ஆனால் அந்த பணத்தை வெளியில எடுத்து பெற்றுக் கொள்வதற்காக 5 ரூபாய்கள் குறைந்த கட்டணமாக ஒரு தடவை அந்த கார்டு அதை யூஸ் பண்ணப்படுவதற்காக, பயன்படுத்தப்படுவதற்காக வெட்டப்படும். இந்த 5 ரூபாய் சேவைக்காக வெட்டப்படுகிறது. ஆனால் அந்த 5 ரூபாயும் ஒரு மனித டிபோசிட்டாக பணம், அதாவது தன்னுடைய பெங்கில வைக்கும் பொழுது ஒரு எளிய வட்டி நடைமுறை ஒன்று அங்கே பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நான் 1 லட்சம் ரூபாய் பரிமாற்றம் செய்திருக்கிறேன், அதை 1 மாதம் வரை வைத்திருந்து தாமதித்து அதற்கு பின்னாலே அதை கார்டு நூலாக பெற்றுக் கொள்கிறேன் என்றால், அந்த 1 லட்சம் ரூபாயை பயன்படுத்தியதற்காக அந்த வங்கி என்னுடைய 1 லட்சம் ரூபாயின் மேலதிகமாக ஒரு சிறிய கணக்கை என்னுடைய கணக்கிலே சேர்த்துவிடும். உதாரணமாக 1,02,000 ரூபாயாக அந்த பணம் இருக்கும், அந்த 1,05,000 ரூபாயாக இருக்கிறது. இப்போது நான் காடை போட்டு எடுத்திருக்கிறேன், 1,05,000 ரூபாயாக நான் எடுத்ததாக அங்கே பதியப்படும். என்னுடைய பேலன்ஸிலே 495 ரூபாய்கள் இருக்கும். எனவே நான் சேவைக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பணம் வட்டியின் ஊடாக எடுக்கப்பட்ட பணம். நான் என்னுடைய பணத்தை பரிமாற்றம் செய்ய நான் என்னுடைய வருமானத்திலிருந்து தான் அந்த 5 ரூபாயை கொடுக்க வேண்டுமே ஒழிய எனக்கு வட்டியாக அவர்கள் தந்ததில் இருந்து அந்த 5 ரூபாயை நான் கொடுக்க முடியாது. இப்படியாக கொடுத்துவிட்டு கூட அவர்கள் தந்ததை அவர்களே எடுத்துக் கொண்டார்கள் என்று யாராவது நினைப்பார்களே ஆனால், 10 தடவைகள் அந்த காற்று பண்ண யூஸ் பண்ணப்பட்டால் 50 ரூபாயில், 1,000 தடவைகள் என்றால் அன்பாக 5,000 ரூபாயில், இப்படியாக அவரும் கிராமத்துடைய நாளையில் 5,000 ரூபாய் வட்டியோடு தொடர்புள்ளவராக, 5,000 ரூபாய் வட்டியோடு கொடுக்க வாங்க செய்தவராகவே கிராமத்தில் அவர் எழுப்பப்படுவார். இதைத்தானோ என்னவோ தெரியவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மனிதர்கள் வட்டியோடு தொடர்பு வைக்க வெறுத்தாலும் வட்டியின் புகையிலும் அவர்களை வந்து சேரும் என்று சொன்னார்கள். இதுபோல அன்பான இப்படியாக 1-2 விடயங்கள் அல்ல, எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. நாம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த வட்டியோடு நாம் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம். உலக நடைமுறையிலே உள்ள ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, இன்று எங்களுக்கு தெரியும் எல்லோரும் கிரெடிட் கார்டு பாவிக்கிறார்கள். அந்த கிரெடிட் கார்டு எங்களுக்கு தருவதற்கு முன்னாலேயே எங்களுக்காக ஒரு போம் அதிலே நாம் அதை விண்ணப்பித்து எடுப்போம். அதிலே நாம் சில விடயங்களை அவருடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் சரி என்று நாம் அதிலே சைன் பண்ணுவோம். அதிலே வந்திருக்கிறதே 40 நாட்களுக்கு மேலால் இந்த பணங்களை நீங்கள் கட்டவில்லை என்றால் நாம் உங்களிடத்திலிருந்து ஒரு எளிய வட்டியை அறவிடுவோம் என்றிருக்கிறது. இதற்கு நாம் எப்பொழுது சரி என்று நாம் சைன் பண்ணுகிறோமோ அன்றே நாம் வட்டியினுடைய நடுப்பாகத்தில் கால் வைத்து விட்டோம். அந்த காலை நாம் பாதித்திருக்கலாம், பாதிக்காமல் இருக்கலாம், அல்லது பாதித்த காலமெல்லாம் உரிய காலத்தில் 40 நாட்களை நெருங்குவதற்கு முன்னாலேயே பணங்களை செலுத்தி இருக்கலாம். வட்டிக்கு ஆவது தலையாட்டுவதை ரசூலுல்லா சொன்னார்கள். அது வட்டியினுடைய கொடூரத்தில் உள்ளது என்று சொன்னார்கள். 7 நபர்களை ரசூலுல்லா 7 நபர்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். அந்த 7 நபர்களும் கியாமத்துடைய நாளையில் வட்டியோடு ஒன்று சேர்ந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பாதலே அதிலே சைன் பண்ணியவர், அதற்கு தலையாட்டியவர், ஆமோதித்தவர், அவருடைய அவர் இவர் தகுதியானவர் என்று சொல்லி அவருக்காக வேண்டி வட்டியோடு தொடர்புள்ள கடன்களுக்கு இவர் அதிலே கரண்டியாக, இவர் அதிலே உத்தரவாதமாக நிற்பது என்பதெல்லாம் அன்பார்ந்தவர்களே கொடூரமான செயல் என்பதே வட்டியினுடைய பாகமாக இருக்கிறது. நான் என்று வந்துவிட்டால் அவனுடைய முடிவரை நீசாகும், வட்டி என்று வந்துவிட்டால் தலையாட்டுவதும் குற்றமாகும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த அசிங்கமான உடலோடு சதா ரமலானுடைய தலைப்பிலே நாம் எப்படி சந்திப்பது, இந்த அசிங்கமான என்னுடைய வருமானத்தோடு நான் எப்படி ரமலான கூட நடந்தது, எத்தனை இஃப்தார்களை என்னுடைய வீட்டிலே வைத்தாலும் அன்பார்களே, எத்தனை இஃப்தார்களுக்கு நான் பள்ளிக்கு வாரி வழங்கினாலும் ஏழை எளியோர்களின் வீடுகளில் எல்லாம் என்னுடைய அரிசிதான் முதலாவது தலைப்பிலை கண்டதனையே அவர்களுடைய பானையிலே விழுகிறது என்று இருந்தாலும் நான் இங்கே பள்ளத்திலே விழுந்து கொண்டு நான் அல்லாஹ்விற்கு எதிரியாக மாறிக்கொண்டு அன்பார்ந்தவர்களே, இப்படி எல்லாம் சதக்கா செய்வதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹசானா குறைந்ததல்ல, அல்லாஹ்வுக்கு பஞ்சம் என்பது கிடையாது, அல்லாஹ்வுக்கு மனிதர்களுக்கு தேவை என்பது கிடையாது. என்னுடைய ஒரு அடியானின் தேவையை பூர்த்தி செய்ய இன்னொரு அடியானை தான் பாதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் வெளியில் இருக்கின்ற அல்லாஹ் வட்டியை மிக கடினமாக சந்திக்கிறான் என்றால் அவருக்குரிய தண்டனையை பயங்கரமாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அன்பார்ந்தவர்களே மிக அவதானமாக நாம் நடக்கணும். நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இது நாம் சொல்லிக்கொண்டே போகும் பொழுது சில நேரங்களிலே நான் தான் குறிவைக்கப்படுகிறேனோ என்று மற்றவருடைய உள்ளங்களிலே பட்டுவிடுமோ என்று கூட பயமாக இருக்கிறது. அப்படி அந்த அளவிற்கு அன்பாதலே நல்ல மனிதர்கள் என்ற போர்வையிலே நடமாடிக்கொண்டு இந்த வட்டிகளை கை வைத்திருக்கிறார்கள். ரொம்ப கவலையாக இருக்கிறது. கண்ணியமான உலமாக்களுடைய பிள்ளைகள், கண்ணியமான சமூகத்தை வழிநடத்தியவர்களுடைய பிள்ளைகள், கண்ணியமாக சமூகத்தில் வளம் வந்தவர்களுடைய பிள்ளைகள், அவர்களை கொண்டு கண்ணியமாக சமூகத்திலே பலர்கள் பல பயன்பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே இருந்தெல்லாம் வட்டியை மிக சர்வ சாதாரணமாக நினைக்கக்கூடிய மக்கள் இங்கு உருவாகி இருக்கிறார்கள், தோன்றி இருக்கிறார்கள் என்றால் அன்பாந்தலே ரொம்ப கவலையாக இருக்கிறது. அவருடைய வீடுகளில் சாப்பிடுவதற்கு ரொம்ப கையை நினைப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நினைக்கவில்லை என்றால் சமூகத்திலே குறை சொல்லி விடுவார்களோ என்ற அளவிற்கு அன்பாந்தோலே பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆக நாளை கிராமத்திலே நாளையிலே அன்பாந்தோலே முதல் சப்பிலே வெள்ளை ஆடைகளோடு இருந்தாயா, ரமலானுடைய தலைப்பிறையிலேயே நீ உன்னுடைய வீடு உன்னுடைய பொருளாதாரம் இந்த மக்களுக்கெல்லாம் அதிகரித்து கொடுத்தாயா என்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா என்னுடைய தடை உத்தரவை தாண்டினாயா என்றுதான் அல்லாஹ் கேட்பான். அதனால் நீங்கள் குரானை ஹதீஸை நன்கு தேடி பாருங்கள். குரான் ஹதீஸை சொல்லக்கூடிய உலமாக்களுக்கு நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீர்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டுவிட்டான் என்பதை விட அல்லாஹ்வுடைய தடையை, அல்லாஹ்வுடைய விலக்கலை, அல்லாஹ் வேண்டாம் என்பதை செய்வதற்காக அதற்காக தண்டிக்கப்படுவதை கியாமத்துடைய நாளையில் கூடுதலாக இருப்பார்கள். தொழுகையை விட்டான் என்பதற்காக, நோன்பை விட்டான் என்பதற்காக, ஜகாத்தை கொடுக்க தவறிவிட்டான் என்பதற்காக, ஹஜ் செய்ய செய்வதற்கான தகுதி என்றும் அதில் அவன் பெரிய ஒரு முனைப்பு காட்டவில்லை என்பதற்காக ஒரு மனிதன் நாளை கியாமத்திலே நாளையில் தண்டிக்கப்படுவதை விட இவன் வட்டியோடு தொடர்புள்ளவனாக இருந்தான், ஹராமான பார்வை பார்த்தான், மற்றவனை ஏமாற்றி பிழைத்தான், மற்றவனுடைய சொத்துக்களிலே கை வைத்திருந்தான், மற்றவனுடைய வீட்டை தன்னுடைய வீடாக வாதாடி நாளை கிராமத்திலே நாளையில் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்டவர்களின் நிலைகள் தான் மிக கேவலமாக இருக்கும். ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஒரு ஜான் காணியை, ஒரு ஜான் நிலத்தை தன்னுடைய நிலமாக உலகத்தில் தன்னுடைய பாத திறமையால், தன்னுடைய அறிவு திறமையால், தன்னுடைய தந்திரோபாயங்களின் ஊடாக ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா அப்படியா நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் 7 பூமிகளையும் ஒரு வளையமாக்கி அவருடைய கழுத்திலே மாட்டி போதுமா என்று கேட்பான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். ஆக அன்பார்ந்தவர்களே அதனால நாம் மற்றவருடைய வீடுகளை நம்முடைய வீடுகளாக ஆக்கி வழக்காடுவதோ வாதாடுவதோ, மற்றவருடைய கடைகளை நம்முடைய கடையாக ஆக்கி வழக்காடுவதோ வாதாடுவதோ, நான் இந்த மிம்பர் மேடையில் பல தடவை சொல்லியிருக்கிறோம், 1000 வருடங்கள் ஒரு கடையை நாம் வைத்திருந்தாலும் அது இன்னும் ஒருவருடைய உரிமை என்றால் அது கிராமத்து வரை அவருடைய உரிமைதான். ஆண்டுகள் கடந்து போவதால் சொந்தங்கள் மாறிவிடுவது கிடையாது. ஒருவருடைய பூமியிலே, நிலப்பரப்பிலே, காணியிலே, கடையிலே, வீட்டிலே நாம் நீண்ட காலங்கள் வாழ்ந்து விட்டோம் என்பதற்காக வாழ்வுரிமை நமக்கு சொந்தமாவது கிடையாது. இது குரானிலோ ஹதீஸிலோ சாடல் மாலையாக கூட சொல்லப்பட்ட விடயம் அல்ல. எங்கோ இருக்கக்கூடிய அல்லாஹை அறிந்து கொள்ளாத, ஆகரத்திலே தொடர்பில்லாத, மரணத்தின் அச்சமின்றி வாழுகின்ற மக்களால் ஏற்றப்பட்ட சட்டங்கள், அது குரானோடு நின்று வாதாட முடியாது. ஆக அன்பானது அவதானமாக இருக்க வேண்டும். மற்றவரின் கடைகளில் என்னுடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்றால் நான் நோன்புக்குள்ளே எப்படி நுழைவது? மற்றவருடைய வீட்டிலே தெளிவாக தெரிகிறது, அது அவருக்கு சொந்தமான வீடு, ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது, எனவே நான் இந்த வீட்டில் வாழலாமா? இன்னும் அன்பானது எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே சில வேளைகளிலே நம்முடைய குடும்பங்களை சார்ந்தவர்கள் கடையை வைத்திருப்பார்கள். அந்த கடை அன்பார்ந்தவர்களே, அந்த கடைக்கு உரித்தாரிகளாக பல்வேறுபட்டவர்கள் வருவார்கள். ஆனால் நம்மிடத்தில் இருந்த வரணையும் மற்ற நம்முடைய உறவுகளிடத்திலிருந்த பலகீனங்களையும் பயன்படுத்தி அந்த கடையில் தன்னுடையமாக கொண்டார், அந்த வீட்டில் தன்னுடைய ஆக்கிக் கொண்டார், அந்த காணியை தனது காணியாக ஆக்கிக் கொண்டார். ஏதோ சமாளித்துக்கு மாறி அவைகள் நடந்து கொண்டு போகிறது என்றால் அது இப்பொழுது நடந்து கொண்டு போகும், ஆனால் அது நெருப்பின் மீது நடப்பது போல சுடாமல் விடாது. ஆக அன்பார்ந்தவர்களே, பாம்புக்கு பாதுகாப்பது போல அது கொத்தாமல் தீட்டாமல் விடாது. இப்படியாக கிராமத்திலேயாவது அதனுடைய கடினமான பிரிக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். இப்படியான உடலோடு, இப்படியான உள்ளத்தோடு, இப்படியான கசத்தை படிந்த, இப்படியான கசடு படிந்த, இப்படியான அருவறுப்பான எங்களுடைய பொருளாதார ஈட்டல்களோடு ரமலானுக்குள்ளே நாம் எப்படி நுழைவது என்றெல்லாம் நாம் யோசிக்க இந்த சஹாபான் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. ஆக எல்லாம் வந்த அல்லாஹ்வுக்கு சுபஹானவத்தாலா நம்முடைய பொருளாதாரங்களை அவன் விரும்புகின்ற வழியில் ஈட்டிக்கொண்ட நன்மக்களை நம்மை சேர்த்துக் கொள்வானாக. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருமானத்தை ஈட்டுவதில் என்னென்ன விதங்களை எல்லாம் கடைபிடிக்க சொன்னார்களோ அவைகளை எல்லாம் கடைபிடித்த மக்களை நம்மை சேர்த்துக் கொள்வானாக. இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ இந்த பயங்கரமான பாவத்தை நாம் கையிட்டிருந்தா யா அல்லாஹ், இந்த கணப்பொழுதில் உன்னிடத்தில் நாம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, அதில் நம்மை பரிசுத்தப்படுத்துவாயாக, அந்த ரமலானுக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆக்குவாயாக யா அல்லாஹ். நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக, அனைத்து தவறுகளை மன்னிப்பாயாக, அனைத்து குற்றங்களை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்தில் ஈன்று கொடுத்த நம்முடைய மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களின் கபிரர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக, அவர்களையும் நம்மையும் நாளைய கியாமத்துடைய நாளிலே மேலான உன்னுடைய ஜன்னத்தில் பிரதோஷத்தில் ஒன்றிணைத்து வைப்பாயாக. உன்னுடைய மேலான ஹவுதுல் கௌதரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் நீரென்ற நமக்கு நசீபாக்குவாயாக. இந்த சங்கையான ரமலானை நல்ல முறையில் வரவேற்று நல்ல முறையில் வழியனுப்புவதற்கான நீண்ட ஆயுளையும் உடல் தகுதியும் பொருளாதார நலவுகளையும் நமக்கு நீ தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.